ஓம் சாந்தி. 13/12/2024. இனிமையான குழந்தைகளே, தனது லட்சியம் மற்றும் லட்சணத்தை, அதாவது குறிக்கோளை வழங்கும் வள்ளலாகிய தந்தையை நினைவு செய்தால் தெய்வீக குணங்கள் வந்துவிடும். பிறருக்கு துக்கம் கொடுப்பது, நிந்தனை செய்வது, இவை அனைத்தும் அசுர லட்சியங்கள் ஆகும். கேள்வி: தந்தைக்கு குழந்தைகளாகிய உங்கள் மீது மிக உயர்ந்த அன்பு உள்ளது, அதன் அடையாளம் என்ன? பதில்: தந்தையிடம் இருந்து கிடைக்கும் இனிமையிலும் இனிமையான அறிவுரைகள். இந்த அறிவுரைகளை கொடுப்பதே அவரின் உயர்ந்த அன்பின் அடையாளம் ஆகும். தந்தையின் முதல் அறிவுரை: இனிமையான குழந்தைகளே, ஸ்ரீமத்திற்கு புறம்பாக எந்த தலைகீழ் காரியமும் செய்யக்கூடாது. நீங்கள் மாணவர்கள், நீங்கள் தனது கையில் சட்டத்தை எடுக்கக்கூடாது. நீங்கள் தனது வாயிலிருந்து எப்பொழுதும் இரத்தினங்களை வெளிப்படுத்துங்கள், கற்களை அல்ல. ஓம் சாந்தி. தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இப்பொழுது இவர்களை, அதாவது லக்ஷ்மி நாராயணனை நன்றாக பார்க்கிறீர்கள். இதுவே லட்சியம் மற்றும் குறிக்கோள். அதாவது நீங்கள் இந்த குலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீர்கள். எவ்வளவு இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறது! ஆகையினால் அடிக்கடி இவர்களை பார்க்க வேண்டும். நாம் இப்படியாக வேண்டும். இவர்களின் மகிமையை நல்ல விதமாக அறிவீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் படத்தை சட்டைப்பையில் வைத்திருப்பதாலேயே குஷி இருக்கும். உள்ளுக்குள் இரண்டும் கெட்டான் நிலை, அதாவது குழப்பம் இருக்கக்கூடாது. இது தேக அபிமானம் என்று சொல்லப்படுகிறது. ஆத்ம அபிமானியாகி இந்த லக்ஷ்மி நாராயணனை பார்த்தீர்கள் என்றால் நாமும் இவ்வாறு ஆகிக் கொண்டிருக்கின்றோம் என்று புரிந்து கொள்வீர்கள். ஆக கண்டிப்பாக இவர்களை பார்க்க வேண்டும். நீங்கள் இப்படி ஆக வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கின்றார். மத்யாஜி பவ, இவர்களை பாருங்கள், நினைவு செய்யுங்கள். உதாரணம் சொல்கின்றனர் அல்லவா, ஒருவர் தன்னை எருமை என்று நினைத்தாராம், பிறகு தன்னை எருமை என்றே புரிந்து கொள்ளத் தொடங்கிவிட்டாராம். இது நம்முடைய லட்சியம், குறிக்கோள் என்று நீங்கள் அறிவீர்கள். இவர்கள், அதாவது லக்ஷ்மி நாராயணனை போல் ஆக வேண்டும். எப்படியாவது? தந்தையின் நினைவின் மூலம் ஆக வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னிடம் கேட்க வேண்டும், நாம் இவர்களை பார்த்து தந்தையை நினைவு செய்து கொண்டிருக்கிறோமா? பாபா நம்மை தேவதையாக ஆக்குகின்றார் என்பதை புரிந்திருக்கிறீர்கள். முடிந்த அளவு நினைவு செய்ய வேண்டும். நிரந்தரமாக நினைவு இருக்க முடியாது என்று பாபா சொல்லவே செய்கிறார். ஆனால் முயற்சி செய்ய வேண்டும். இல்லற விஷயங்களில் காரியங்களை செய்தபடியே இவர்களை, அதாவது லக்ஷ்மி நாராயணனை நினைவு செய்தால் தந்தை கண்டிப்பாக நினைவு வருவார். தந்தையை நினைவு செய்தால் நாம் இப்படி ஆக வேண்டும் என்பது கண்டிப்பாக நினைவில் இருக்கும். இந்த நினைவிலேயே மூழ்கி இருக்க வேண்டும். அப்பொழுது ஒருவர் மற்றவரை ஒருபோதும் நிந்தனை செய்ய மாட்டீர்கள். இவர் இப்படி, இன்னார் இப்படி. யார் இந்த விஷயங்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் உயர் பதவியை அடைய முடியாது, அப்படியே இருந்து விடுவார்கள். எவ்வளவு எளிதான முறையில் புரிய வைக்கப்படுகிறது! இவர்களை நினைவு செய்து தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் இவர்களைப் போல் ஆகியே தீருவீர்கள். நீங்கள் இங்கே முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள். அனைவரின் வீட்டிலும் இந்த லக்ஷ்மி நாராயணனின் படம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இவ்வாறு துல்லியமாக உணர்த்தும் படம். இவர்களை நினைவு செய்தீர்கள் என்றால் தந்தையின் நினைவு வரும். முழு நாளும் மற்ற விஷயங்களுக்கு பதிலாக இதையே சொல்லிக் கொண்டிருங்கள். இன்னார் இப்படி, இது இப்படி, பிறரை நிந்தனை செய்வது, இப்படிப்பட்டவர் இரண்டும் கெட்டான் நிலை உடையவர் என்று சொல்லப்படுவார். நீங்கள் உங்களுடைய புத்தியை தெய்வீகமாக ஆக்க வேண்டும். பிறருக்கு துக்கம் கொடுப்பது, நிந்தனை செய்வது, சஞ்சலப்படுத்துவது, இந்த சுபாவம் இருக்கக்கூடாது. இதில் அரை கல்ப காலம் இருந்தீர்கள். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு இனிமையான அறிவுரை கிடைக்கிறது! இதைவிட உயர்ந்த அன்பு வேறேதும் கிடையாது. ஸ்ரீமத்திற்கு புறம்பாக வேறு எந்த தலைகீழ் காரியமும் செய்யக்கூடாது. டிரான்ஸில், அதாவது ஆழ் தியானம் செய்வது பற்றியும் தந்தை வழி கூறுகின்றார். போக் மட்டும் அர்ப்பணம் செய்துவிட்டு வந்துவிடுங்கள், வைகுண்டத்திற்கு செல்லுங்கள், நடனமாடுங்கள் என்று தந்தை சொல்வதில்லை. வேறு இடங்களுக்கு சென்றால் மாயையின் பிரவேசம் ஆகிவிடும் என்று புரிந்து கொள்ளுங்கள். மாயையின் முதல் காரியம் தூய்மையற்றவராக ஆக்குவது. சட்டத்திற்கு புறம்பாக நடத்தையால் மிகவும் நஷ்டம் ஏற்படுகிறது. தன்னைத்தான் பாதுகாத்துக் கொள்ளாவிட்டால் பிறகு கடுமையான தண்டனைகள் அடைய வேண்டியிருக்கும். தந்தையுடன் கூடவே தர்மராஜும் இருக்கின்றார். அவரிடம் எல்லைக்கு அப்பாற்பட்ட கணக்கு வழக்கு உள்ளது. ராவணனின் சிறையில் எவ்வளவு வருடங்கள் தண்டனைகள் அனுபவித்தீர்கள்? இந்த உலகத்தில் எவ்வளவு அளவில்லா துக்கம் உள்ளது! மற்ற எல்லா விஷயங்களையும் மறந்து ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். மற்ற சந்தேகங்களை மனதில் இருந்து வெளியேற்றுங்கள். விகாரத்தில் தள்ளிவிடுவது யார்? மாயையின் பூதங்கள். உங்களுடைய லட்சியம் குறிக்கோளே இதுதான். ராஜயோகம் அல்லவா? தந்தையை நினைவு செய்வதன் மூலம் இந்த ஆஸ்தி கிடைக்கும். ஆக இந்த தொழிலில் ஈடுபட வேண்டும். உள்ளுக்குள் இருக்கும் குப்பைகளை அனைத்தையும் நீக்க வேண்டும். மாயையின் தாக்கம் கூட மிகவும் கடுமையானதே, ஆனாலும் அதனை நீக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். முடிந்தவரை நினைவின் யாத்திரையில் இருக்க வேண்டும். இப்போது நிரந்தர நினைவு இருக்க வாய்ப்பில்லை. இறுதியில் நிரந்தர நினைவு செய்யும் நிலை வரும்போதுதான் உயர் பதவியை அடைவீர்கள். ஒருவேளை உள்ளுக்குள் இரண்டும் கெட்டான் நிலை, கெட்ட சிந்தனைகள் இருந்தால் உயர் பதவி கிடைக்காது. மாயையின் வசப்பட்டு தோல்வியடைகின்றனர். குழந்தைகளே, அழுக்கான காரியம் செய்து தோல்வியை அடையாதீர்கள் என்ற தந்தை புரிய வைக்கின்றார். நிந்தனை முதலானவை செய்து உங்களின் கதி மிகவும் கெட்டதாக ஆகிவிட்டது. இப்போது சத்கதி ஏற்படும் சமயத்தில் கெட்ட காரியம் செய்யாதீர்கள். பாபா பார்க்கின்றார், மாயை கழுத்து வரை விழுங்கிவிட்டது. தெரிவதே இல்லை, நாம் மிகவும் நன்றாக நடந்து கொண்டிருக்கின்றோம் என்று தாம் புரிந்து கொள்கின்றனர். ஆனால் அப்படி எதுவும் இல்லை. மனம், சொல், செயலால் வாயிலிருந்து இரத்தினங்கள் தான் வெளிப்பட வேண்டும். அழுக்கான பேச்சு பேசுவது கல் போன்றவர் ஆவர். இப்போது நீங்கள் கல்லிலிருந்து தங்கமாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். வாயிலிருந்து ஒருபோதும் கற்கள் வெளிப்படக் கூடாது. பாபா புரிய வைக்க வேண்டியுள்ளது. குழந்தைகளுக்கு புரிய வைப்பது தந்தையின் உரிமையாகும். சகோதரன் சகோதரனுக்கு எச்சரிக்கை கொடுப்பார் என்பதல்ல. ஆசிரியரின் கடமை அறிவுரை கொடுப்பது. அவர் எது வேண்டுமானாலும் சொல்லலாம். மாணவர்கள் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. நீங்கள் மாணவர்கள் அல்லவா? தந்தை புரிய வைக்க முடியும். மற்றபடி ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்பது தந்தையின் வழியாகும். உங்களின் அதிர்ஷ்டம் இப்போது தொடங்கியுள்ளது. ஸ்ரீமத் படி நடக்காவிட்டால் உங்களின் அதிர்ஷ்டம் கெட்டுப்போகும். பிறகு பச்சாதாபப்பட வேண்டும். தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்காவிட்டால் ஒன்று தண்டனைகள் அனுபவிக்க வேண்டியிருக்கும், மற்றொன்று பதவியும் குறைந்துவிடும். பிறவி பிறவிகளுக்கு கல்ப கல்பத்திற்கான பந்தயமாகும். தந்தை வந்து கற்பிக்கின்றார் எனும்போது பாபா நமது ஆசிரியர் என்பது புத்தியில் வர வேண்டும். தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள் என்ற புதிய ஞானம் அவரிடமிருந்து கிடைக்கிறது. ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு என கூறப்படுகிறது அல்லவா? 5000 வருடங்கள் கழித்து சந்தித்துள்ளனர். இதில் எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு ஆஸ்தி எடுக்க முடியும். இல்லாவிட்டால் மிக மிக பச்சாதாபப்படுவீர்கள், அழுவீர்கள். அனைத்தும் காட்சியாக தெரியும். பள்ளியில் குழந்தைகள் வகுப்பு மாறும்போது பின்னால் அமர்ந்திருப்பவர்களை அனைவரும் பார்ப்பார்கள். இங்கும் கூட மாற்றம் ஏற்படுகிறது. இங்கே ஷரீரம் விட்டு சென்று சத்யுகத்தில் இளவரசர்களின் கல்லூரியில் மொழியை கற்றுக்கொள்வார்கள். அங்கே அனைவரும் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். அது தாய்மொழி. பலருக்கும் முழுமையான ஞானம் கிடையாது. பிறகு முறையாக படிப்பதும் இல்லை. ஒன்றிரண்டு முறை தவறவிட்டு விடுகிறார்கள். பிறகு அதுவே பழக்கமாகிவிடுகிறது. மாயையின் சீடர்களுடன் தொடர்பு உள்ளது. ஷிவ்பாபாவின் சீடர்கள் மிக சிலரே. மற்ற அனைவரும் மாயையின் சீடர்கள். நீங்கள் ஷிவ்பாபாவின் சீடர்கள் ஆனீர்கள் என்றால் மாயையால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. ஆகையினால் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். கீழான அழுக்கு நிறைந்த மனிதர்களிடம் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அன்னப்பறவைகள் மற்றும் கொக்குகள் போல் இருக்கின்றனர் அல்லவா? பாபா இரவில் கூட அறிவுரை கொடுத்தார். முழு நாளிலும் யாராவது ஒருவரை நிந்தனை செய்வது, பரச்சிந்தனை செய்வது, இதனை தெய்வீக குணங்கள் என கூற முடியாது. தேவதைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வதில்லை. தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கின்றார். ஆனால் நிந்தனை செய்தபடி இருக்கிறார்கள். நிந்தனை பிறவி பிறவிகளாக செய்தபடி வந்தீர்கள். இரண்டும் கெட்டான் நிலை உள்ளுக்குள் இருக்கிறது. இதுவும் மனதிற்குள்ளாகவே நடக்கும் சண்டையாக உள்ளது. தனது அழிவை இலவசமாக செய்து கொள்கின்றனர். பலருக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றனர். இன்னார் இப்படி, இதில் உங்களுடையது என்ன போகிறது? அனைவருக்கும் உதவி செய்பவர் ஒரு தந்தையாவார். ஸ்ரீமத் படி இப்போது நடக்க வேண்டும். மனித வழி மிகவும் அழுக்கானதாக மாற்றிவிடுகிறது. ஒருவர் பிறரை நிந்தித்துக் கொண்டிருக்கின்றனர். நிந்தனை செய்வது இது மாயையின் பூதம். இது தூய்மையற்ற உலகமாகும். நாம் இப்போது தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகிக் கொண்டிருக்கின்றோம் என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவை மிகவும் கெட்ட பழக்கங்கள் அல்லவா? இன்றிலிருந்து தனது காதை பிடித்துக் கொள்ள வேண்டும். அதாவது தவறை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருபோதும் இப்படிப்பட்ட காரியம் செய்யக்கூடாது. ஒருவேளை ஏதும் தீயதை பார்த்தீர்கள் என்றால் பாபாவுக்கு தெரிவிக்க வேண்டும். உங்களுக்கு என்ன ஆகிறது? நீங்கள் ஒருவரை ஒருவர் ஏன் நிந்தித்துக் கொள்கிறீர்கள்? தந்தை அனைத்தையும் கேட்கவே செய்கிறார் அல்லவா? தந்தை காது மற்றும் கண்களை கடனாக பெற்றுள்ளார் அல்லவா? தந்தையும் பார்க்கிறார். அப்போது இந்த தாதாவும், அதாவது பிரம்மா பாபாவும் பார்க்கின்றார். நடத்தை, சுற்றுச்சூழல் ஒரு சிலருடையது சட்டத்திற்கு புறம்பாக சென்று கொண்டிருக்கிறது. தந்தை இல்லாதவரை அனாதை என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் தம் தந்தையையும் அறியவில்லை, நினைவும் செய்வதில்லை. முன்னேறுவதற்கு பதிலாக இன்னும் கெட்டு போகிறார்கள். இதனால் தம் பதவியை இழக்கின்றனர். ஸ்ரீமத் படி நடக்காவிட்டால் அனாதைகள் ஆவார்கள். தாய் தந்தையின் ஸ்ரீமத் படி நடப்பதில்லை. நீயே தாயும் தந்தையும் சுற்றம் என்று பாடுகின்றனர். ஆனால் பெரியதிலும் பெரிய தாத்தா, அதாவது கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் இல்லாவிட்டால் பிறகு தாய் எங்கிருந்து கிடைப்பார்? சிறிதளவு கூட புத்தி என்பது இல்லை. மாயை புத்தியை ஒரேடியாக திருப்பி விடுகிறது. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் கட்டளை ஏற்காவிட்டால் தண்டனை கிடைத்துவிடும். கொஞ்சமும் சத்கதி ஏற்படாது. தந்தை பார்த்தார் என்றால் இவருக்கு என்ன கெட்ட கதி ஏற்பட போகிறதோ என்று சொல்வார் அல்லவா? இவர் எருக்கும் பூவாக இருக்கிறார். இவரை யாரும் விரும்பவில்லை. ஆக முன்னேற வேண்டும் அல்லவா? இல்லாவிட்டால் பதவி கீழானதாகிவிடும். பிறவி பிறவிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிடும். ஆனால் தேக அபிமானம் மிக்கவர்களுக்கு புத்தியில் பதிவதே இல்லை. ஆத்ம உணர்வுள்ளவர்கள்தான் தந்தை மீது அன்பு செலுத்த முடியும். பலியாவது என்பது சித்தி வீடு போன்றதல்ல. பெரிய பெரிய மனிதர்கள் பலியாக முடியாது. அவர்கள் பலியாவதன் அர்த்தமும் புரிந்து கொள்வதில்லை. மனம் உடைந்து போய்விடுகிறது. பலர் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்களாக இருக்கின்றனர். குழந்தைகள் முதலான எதுவும் இல்லை. பாபா, நீங்கள்தான் எனக்கு அனைத்தும் என்று சொல்கின்றனர். இப்படி வாயால் சொல்கின்றனர், ஆனால் உண்மையல்ல. தந்தையிடமும் கூட பொய் சொல்லிவிடுகின்றனர். பலியானவர்கள் என்றால் தனது பற்றுதலை நீக்க வேண்டும். இன்னும் கூட நேரம் இருக்கிறது. ஆக ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். சொத்து முதலானவற்றிலிருந்து கூட பற்று விடுபட வேண்டும். இப்படிப்பட்ட பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்கள் ஷிவ் பாபாவை தன்னுடையவராக்குகின்றனர், தத்தெடுக்கின்றனர் அல்லவா? இவர் நமது தந்தை, ஆசிரியர், சத்குருவாக இருக்கின்றார். அவருடைய முழுமையான ஆஸ்தியை அடைவதற்காக நாம் அவரை நம்முடையவர் ஆக்குகின்றோம். யார் குழந்தைகள் ஆகின்றார்களோ அவர்கள் ஆதி சனாதன குலத்தில் கண்டிப்பாக வருவார்கள். ஆனால் பிறகு அதில் பதவிகள் எவ்வளவு இருக்கின்றன, எவ்வளவு தாசதாசிகள் இருக்கின்றனர்! ஒருவர் மற்றவர் மீது அதிகாரம் செலுத்துகின்றனர். தாசிகளும் வரிசை கிரமமாக இருக்கின்றனர். அரச குலத்தில் வெளியில் இருக்கும் தாசதாசிகள் வரமாட்டார்கள் அல்லவா? யார் தந்தையுடையவர்களாக ஆகியிருக்கின்றார்களோ அவர்கள் ஆகின்றனர். பைசா அளவும் மதிப்பு பெறாத புத்தியற்ற குழந்தைகளும் இருக்கின்றனர். மம்மாவை நினைவு செய்யுங்கள் என்றோ, என்னுடைய ரதத்தை அதாவது பிரம்மாவை நினைவு செய்யுங்கள் என்றோ பாபா அதாவது ஷிவ் பாபா சொல்வதில்லை. என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கின்றார். தேகத்தின் அனைத்து பந்தனங்களையும் விட்டு தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள். அன்பு வைக்க வேண்டும் என்றால் ஒருவரிடம் வையுங்கள், அப்போது படகு கரை சேரும் என்று தந்தை புரிய வைக்கின்றார். தந்தையின் வழிப்படி நடந்து செல்லுங்கள். மோகஜித் ராஜாவின் கதையும் இருக்கிறதல்லவா? முதலில் இருப்பவர்கள் ஆண் குழந்தை, சொத்துக்கு எஜமானனாவார். மனைவி அரை பங்குதாரர், ஆண் குழந்தை முழு எஜமானன் ஆகின்றார். ஆக புத்தி அந்த பக்கம் சென்று விடுகிறது. பாபாவை முழு எஜமானராக ஆக்கிவிட்டீர்கள் என்றால் அவர் இவை அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்து விடுவார். கொடுக்கல் வாங்கலின் விஷயமே இல்லை. இது புரிந்து கொள்ளும்படியான விஷயம் ஆகும். நீங்கள் கேட்கவே செய்கிறீர்கள், அடுத்த நாள் அனைத்தும் மறந்து விடுகின்றன. புத்தியில் இருந்தது என்றால் பிறருக்கும் சொல்ல முடியும். தந்தையை நினைவு செய்தால் நீங்கள் ஸ்வர்கத்தின் எஜமானன் ஆவீர்கள். இது மிகவும் சகஜமே ஆகும். வாயால் ஞானத்தை கூறிக்கொண்டே இருங்கள், லட்சியத்தை பற்றி கூறிக்கொண்டே இருங்கள். கூர்மையான புத்தியுடையவர்கள் உடன் புரிந்து கொள்வார்கள். இறுதியில் இந்த படம் முதலானவைகளே பயன்படும். இவற்றில் முழு ஞானமும் அடங்கியுள்ளது. லக்ஷ்மி நாராயணன் மற்றும் ராதா கிருஷ்ணர் இவர்களுக்குள் உள்ள சம்பந்தம் என்ன, இது யாருக்கும் தெரியாது. லக்ஷ்மி நாராயணன் முதலில் கண்டிப்பாக இளவரசனாக இருப்பார். பிச்சைக்காரனிலிருந்து இளவரசன் அல்லவா? பிச்சைக்காரனிலிருந்து ராஜா என்று சொல்வதில்லை. இளவரசனுக்கு பிறகுதான் ராஜா ஆகின்றனர். இது மிகவும் சகஜமே ஆகும். ஆனால் மாயை யாரையாவது பிடித்துக் கொள்கிறது. பிறரை நிந்தனை செய்வது, இழிவுபடுத்துவது, இது பலரின் பழக்கமாகும். வேறு வேலை எதுவும் இருப்பதில்லை. தந்தையை ஒருபோதும் நினைவு செய்ய மாட்டார்கள். ஒருவர் மற்றவரின் நிந்தனை செய்யும் காரியத்தையும் செய்து கொண்டிருப்பார்கள். இது மாயாவின் பாடமாகும். தந்தையின் பாடமோ மிகவும் நேரடியானது. பிற்காலத்தில் இந்த சந்நியாசி முதலானவர்கள் விழித்துக் கொள்வார்கள். ஞானம் இந்த பிரம்மா குமார் குமாரியிடம் உள்ளது என்று சொல்வார்கள். குமார் குமாரிகள் தூய்மையாக இருப்பார்கள். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள், நமக்குள் ஒரு பொழுதும் கெட்ட சிந்தனை வரக்கூடாது. பலருக்கு இப்பொழுது கூட கெட்ட சிந்தனைகள் வருகின்றன. பிறகு இதற்குண்டான தண்டனையும் மிகவும் கடுமையானதாக இருக்கும். தந்தை நிறையவே புரிய வைக்கின்றார். ஒருவேளை உங்களின் கெட்ட நடத்தையை பார்த்தால் இங்கே இருக்க முடியாது. சிறிது தண்டனையும் கொடுக்கப்படும். தகுதியை இழந்து விடுகிறார்கள். தந்தையை ஏமாற்றுகிறார்கள். ஆக தந்தையை நினைவு செய்ய முடியாது. நிலை அனைத்தும் தாழ்ந்து போய்விடும். நிலை தாழ்வதே தண்டனையாகும். ஸ்ரீமத் படி நடக்காததால் தனது பதவியை கீழானதாக்கி விடுகின்றனர். தந்தையின் வழிகளின்படி நடக்காததால் இன்னமும் கூட பூதங்களின் பிரவேசம் ஆகிறது. மிகவும் கடுமையான தண்டனை இப்போதே தொடங்கிவிடக் கூடாதே என்று பாபாவுக்கு அவ்வப்பொழுது சிந்தனை வருகிறது. தண்டனைகளும் கூட மிகவும் மறைமுகமானதாக இருக்கும் அல்லவா? கடுமையான நிலை வந்துவிடக் கூடாது. பலர் விழுகின்றனர், தண்டனைகளை அனுபவிக்கின்றனர். தந்தையோ அனைத்தும் சைகை மூலம் புரிய வைத்தபடி இருக்கின்றார். தனது அதிர்ஷ்டத்தின் மீது நிறைய கோடுகள் போட்டு குறைத்துக் கொண்டு விடுகின்றனர். ஆகையால் தந்தை எச்சரித்தபடி இருக்கின்றார், இப்போது தவறு செய்யக்கூடாது, சமயம் இல்லை, தன்னை சுதாரித்துக் கொள்ளுங்கள், இறுதி நிமிடம் வருவதில் அதிகம் தாமதம் ஆகாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, சட்டத்திற்கு புறம்பாக ஸ்ரீமத்திற்கு விரோதமாக எந்த ஒரு நடத்தையும் நடக்கக்கூடாது. தன்னைத்தானே சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். கீழான அழுக்கான மனிதர்களிடமிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, பந்தனத்தில் இருந்து விடுபட்டவர் என்றால் முழுமையாக பலி, அதாவது அர்ப்பணம் ஆக வேண்டும். தனது பற்றுதலை நீக்கிவிட வேண்டும். ஒருபோதும் யாரையும் நிந்தனையோ பரச்சிந்தனையோ செய்யக்கூடாது. அழுக்கான கெட்ட சிந்தனையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். வரதானம் சக்திசாலி ஸ்திதி என்ற ஸ்விட்ச் ஆன் செய்து வீணானவைகள் என்ற இருளை நீக்கக்கூடிய அவ்யக்த ஃபரிஷ்தா ஆகுக. சக்திசாலி ஸ்திதி என்ற ஸ்விட்ச் ஆன் செய்து வீணானவைகள் என்ற இருளை நீக்கக்கூடிய அவ்யக்த ஃபரிஷ்தா ஆகுக. விளக்கம், எவ்வாறு ஸ்தூலத்தில் லைட்டிற்கான ஸ்விட்ச் ஆன் செய்ததும் இருள் நீங்கி விடுகிறதோ அவ்வாறு சக்திசாலி ஸ்திதி என்பது ஸ்விட்ச். இந்த ஸ்விட்ச் ஆன் செய்யும் போது வீணானவைகள் என்ற இருள் நீங்கிவிடும். ஒவ்வொரு வீண் எண்ணங்களையும் நீக்குவதற்கான முயற்சியிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். ஸ்திதி சக்திசாலியானதாக ஆகின்ற போது மகாதானி வரதானியாக ஆகிவிடுவீர்கள். ஏனென்றால் வள்ளல் என்பதன் பொருள் சக்திசாலி. சக்திசாலி ஆனவர்கள்தான் கொடுக்க முடியும். மேலும் எங்கு சக்தி இருக்கிறதோ அங்கு வீணானவைகள் அழிந்துவிடும். இதுவே அவ்யக்த பரிஷ்தாவின் சிரேஷ்ட காரியமாகும். ஸ்லோகன், சத்தியத்தின் ஆதாரத்தில் அனைத்து ஆத்மாக்களின் உள்ளபூர்வமான ஆசிர்வாதத்தை பிராப்தியாக அடைபவர்களே பாக்யவான் ஆத்மாக்கள் ஆவர். சத்தியத்தின் ஆதாரத்தில் அனைத்து ஆத்மாக்களின் உள்ளபூர்வமான ஆசிர்வாதத்தை பிராப்தியாக அடைபவர்களே பாக்யவான் ஆத்மாக்கள் ஆவர். ஓம் சாந்தி.